கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டர் ரசல் செட். கேள்வி எண் 373. 1. வருடம் 1911. இயேசு ஜீவ உரிமைகளை கொடுத்தல். ஜீசஸ் ரீ கிவிங் ஆஃப் லைஃப் ரைட்ஸ். கேள்வி எண் 1. யோர்தானிலும் பெந்தகுஸ்தே நாளிலும் இயேசுவினால் எப்படி தம்முடைய ஜீவிக்கும் உரிமைகளை இருமுறை கொடுக்க இயலும்? இக்கேள்விக்கான பதில், பெந்தகுஸ்தே நாளில் அவர் ஜீவ உரிமைகள் எதையும் கொடுக்கவில்லை. அவர் யோர்தானில் தமது ஜீவ உரிமைகளை கொடுத்து வைத்து விட்டார், ஒப்பு கொடுத்திட்டார். பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக அவர் தமது ஜீவ உரிமைகளை கொடுத்து வைத்துவிடும் காரியத்தினை கல்வாரியில் நிறைவேற்றி முடித்தார். அவர் அங்கு தம்மை கொடுத்து வைத்துவிடும் காரியத்தினை நிறைவேற்றி முடித்தார். ஆனால் இப்படியாக அவர் தம்மை கொடுத்து வைத்து கொண்டிருக்கும் காரியமானது புண்ணியத்தை பயன்படுத்திடும் காரியத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட காரியமாகும். இந்த ஒரு காரியமே சில மனங்கள் கிரகித்து கொள்வதற்கு மிகவும் சிரமமான காரியமாய் தென்படுகிறது. ஏனென்று எனக்கு புரியவில்லை. என்னுடைய மனதிற்கு இது எளிமையாய் புரிந்து கொள்ளப்படுகின்ற காரியமாய் இருக்கின்றது. ஆனால் நமது கர்த்தர் அர்ப்பணிப்பின் போது தம்முடைய ஜீவனை கொடுத்து வைக்க ஒப்பு கொடுத்ததற்கும், அதை கல்வாரியில் உண்மையாகவே நிறைவேற்றி முடித்ததற்கும், மற்றும் புண்ணியத்தினை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பயன்படுத்துவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தினை காண்பது என்பது சில மனங்களுக்கு மிகவும் சிரமமான காரியமாய் இருக்கின்றது. இது விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக நான் ஒரு பூமி கடுத்த உதாரணத்தை பயன்படுத்த இருக்கின்றேன். இதோ அது என்னவெனில், உங்களிடத்தில் சொத்து ஒன்று இருக்கின்றது என்று வைத்து கொள்ளுங்கள், மற்றும் அதை $10,000 நீங்கள் விற்றுள்ளீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். $10,000 எனக்கொரு விசேஷித்த நோக்கம் அல்லது தேவை இருக்கின்றது, மற்றும் அந்த சொத்தை விற்றுவிடுகின்றேன் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். முதலாவதாக நீங்கள் கிரய பத்திரம் கொடுப்பதாக முகவரிடம் காரியஸ்தனிடம் ஒப்பந்தம் போட்டுக்கொள்வீர்கள். இக்காரியமானது யோர்தானில் நமது கர்த்தனினால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை காரியத்திற்கு ஒத்திருக்கின்றது. கொஞ்ச காலம் கழித்து, அதாவது ஒரு மாதம் கழித்து, நீங்கள் கிரய பத்திரத்தில் கையெழுத்திடுவீர்கள். அச்சொத்தின் மீதான உங்கள் விருப்பம் யாவற்றையும் விட்டுவிட்டு $10,000 பெற்றுக்கொண்டு அதை வங்கியில் வைப்பு தொகையாக போட்டு விடுவீர்கள். வங்கியில் அந்த பணம்தான் அந்த சொத்தை விற்றதன் பலனாக காணப்படுகின்றது. அந்த பணம் வங்கியில் இருப்பினும் அது இன்னமும் உங்களுடையதுதான். சொத்தை விற்று கிடைக்கும் பலனை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக அச்சொத்தை நீங்கள் விற்றிருக்கின்றீர்கள், மற்றும் அந்த பலன் வங்கியில் காணப்படும் $10,000 ஆகும். சில குறிப்பிட்ட காரணத்திற்கு பயன்படுத்தும்படி அந்த பணத்தை எடுக்கத்தக்கதாக வங்கிக்கு நீங்கள் காசோலை கொடுத்திடலாம் அல்லது வேண்டுகோள் விடுத்திடலாம். இந்த நான்கு கட்ட காரியங்களானது நமது கர்த்தருடைய நான்கு செயல்களுக்கு ஒத்திருக்கின்றது. காரியக்காரனிடத்தில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவது போன்று நமது கர்த்தர் முதலாவதாக தம்முடைய அர்ப்பணிப்பை ஏறெடுத்தார். கிரய பத்திரத்தில் கையெழுத்திடப்பட்டு கிரயத்தினை நிறைவேற்றுவது போன்று நமது கர்த்தர் இரண்டாவதாக கல்வாரியில் காரியத்தினை நிறைவேற்றி முடித்தார். பணமானது வங்கியில் வைக்கப்பட்டிருக்கும் கணக்கில் வந்தடைவது போன்று மூன்றாவதாக நமது கர்த்தர் தம்மை பிதாவின் கரங்களில் கையளித்து விட்டார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். வங்கியில் காணப்படும் பணத்தை நீங்கள் வைப்பு தொகையாக வைத்திருப்பது அல்லது பயன்படுத்துவது போன்று. நான்காவதாக, நமது கர்த்தர் பிதாவின் கரங்களில் காணப்பட்ட அந்த புண்ணியத்தினை கிரயமாக வைத்திருந்தார் அல்லது அதை பயன்படுத்துவார். அது உங்கள் கணக்கில் காணப்படும். உங்களால் மாத்திரமே காசோலையை கொடுக்க முடியும். இதுபோலவே நமது கர்த்தருடைய புண்ணியமும் பிதாவின் கரங்களில் தம்முடைய சொந்த கணக்கிலேயே காணப்பட்டது மற்றும் அவராலும் காசோலை கொத்த காரியத்தை செய்யலாம் மற்றும் அந்த புண்ணியத்தை சாற்றிடலாம் மற்றும் அப்போஸ்தலன் கூறியுள்ளது போன்று அவர் அப்புண்ணியத்தினை நமக்கு சாற்றியுள்ளார். மேலும் அது நமக்கு சாற்றப்பட்டுள்ளதற்கு ஆதாரம் பெந்தகொஸ்தே நாளின் போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் சில அங்கத்தினர்கள் மீது ஆசீர்வாதம் கடந்து வந்ததில் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.